الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம் உயிரிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொன்னதன் பின்னால், அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியோன்கள், சபவு சாபியன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கிறேன். நாளைய மறுமையிலே அல்லாஹ் துவர்க்கத்தை பரிசாக கொடுக்கட்டுமாக என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. நாளைய மறுமையிலே அல்லாஹ் முத்தகீன்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாஜா பண்ணிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளுக்கு அனைவரையும் சொந்தக்காரனாக ஆக்கி அருள்புரிவானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா எங்கள் மீது செய்த அளப்பரிய கிருபையாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமுடைய வாழ்வை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லீம் ஏனைய சமுதாயத்துக்கு அவன் முன்னுதாரணம் உள்ளவனாக, அவன் முன்மாதிரியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் நேசிப்பவனாக நேசிக்கப்படுபவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் பிறரை நேசிக்க வேண்டும், பிறரால் நேசிக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லீம் மற்றவரை விரும்ப வேண்டும், மற்றவர்களும் முஸ்லீமை விரும்ப வேண்டும். அப்போதுதான் அவருடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குறிக்கோளை நிறைவேற்றிய வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அமையும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் ஒரு பயணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பாதையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் எப்படி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது போன்ற விடயங்களை இன்றைய ஹுதுபாவிலே பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாளுக்கு நாள் வீதி விபத்துக்கள் கூடிக்கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவு வீதி விபத்து கூடி இருக்கிறது என்றால், 2016 இலங்கையிலே வீதி விபத்தால் இறந்தவர்கள் 3000 தாண்டிருக்கிறார்கள். 3003 வீதி விபத்துக்களால் இறந்திருக்கிறார்கள். 2017 இந்த வீதி விபத்தால் 3101 இறந்திருக்கிறார்கள். 2015 முற்பட்ட காலங்களிலே இந்த வீதி விபத்தால் இறக்கக்கூடிய மக்கள் சராசரியாக 2000-3000 இடைப்பட்டவர் தான் இறந்து வந்தார்கள். இன்று நாளாந்தம் ஏற்படக்கூடிய பாரிய 6-7 விபத்துக்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் 5-6 உயிர்களை நாம் அப்படியே இழந்து கொண்டிருக்கிறோம். வீதி விபத்துக்கள் மூலமாக நாளாந்தம் 5-6 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் இந்த பாதை ஒழுங்கை எப்படி பேணி சொல்கிறது, ஒரு முஸ்லீம் சாரதி எப்படி செயற்பட வேண்டும் போன்ற விடயங்களை இன்றைய ஹுத்பாவிலே பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணம் என்பது வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ நாம் எல்லாம் பயணம் செல்ல வேண்டிய இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் அவிஸ்தாவலையில் இருக்கிறோம். ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு நோய் ஒன்று ஏற்படுகிறது என்றால், அந்த நோயாளியை கொழும்பிலே அட்மிட் பண்ணுவதற்காக வேண்டிய கொழும்புக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படி இல்லை என்றால் கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக அல்லது தூரத்தில் இருக்கின்ற ஒருவரை பார்ப்பதற்காக பயணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே பயணம் வாழ்விலே தவிர்க்க முடியாது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பயணங்களை நாம் எல்லாம் நன்மைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பயணம் இன்று இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு நிமிடத்திலே பல மைல்களை கடக்கக்கூடிய அளவுக்கு இந்த பயணம் இன்று இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே பயணங்களை எடுத்து பாருங்கள், ஒட்டகம், குதிரை, கழுதை போன்றவற்றிலே பயணம் செய்ததற்கு பிற்பட்ட காலங்களிலே மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாபியினுடைய வரலாறுகளை படிக்கின்ற போது நாம் படிக்கின்ற செய்திதான், தாபியங்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவருடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்வார்கள்? 3-4 முன்னதாக புறப்பட்டு விடுவார்கள். அவர் ஹஜ்ஜுடைய கடமைக்காக அல்லது சுன்னத்தான ஒரு உம்ராவுடைய அந்த கடமைக்காக என்ன செய்வார்கள் தெரியுமா? 2-3 முன்னதாக கிளம்பி விடுவார்கள். ஒரு சில நாட்கள் செய்யக்கூடிய கடமைகளுக்காக வேண்டி 5-6 பயணத்திலே கழித்தார்கள் அன்றைய சமுதாயம். ஆனால் இன்று அந்த பயணம் மிகவும் இலகுவாக ஆக்கப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நியமத்தை நியமத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பயணத்தின் ஊடாக எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாம் எல்லாம் இந்த பயணத்தினூடாக அடைந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், சில வேளை எங்களுடைய பயணங்கள் தோல்விலே முடிவதை பார்க்கிறோம். லாபத்துக்காக பயணம் செய்கிறோம், நஷ்டத்தோடு முடிகிறது. சிரிச்சு பயணம் போறோம், மாலையாக கொள்ள எங்களுடைய வீடெல்லாம் அழுகிறது. சந்தோஷமாக பயணம் போறோம், கண்ணியமானவர்களே, மாலையாக கொள்ள கவலையாக இருக்கிறது. வாழ்வதற்காக பயணம் போறோம், எங்களுடைய முடிவு மரணத்தோடு முடிஞ்சு போகிறது. எனவே சில வேளை பயணங்கள் தோல்வியில முடிவதை நாம பார்க்கிறோம். அதனால இஸ்லாம் ஒரு பயணி அவருடைய பயணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகளை தெளிவாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையிலே நாம் எல்லோரும் இந்த நாட்டிலே வாகனம் ஓட்டக்கூடியவர்கள். ஆனால் வாகனம் ஓட்டுவதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டக்கோவையை படித்து, அந்த சட்டக்கோவைக்கு அப்பால் ஒரு பரீட்சை எழுதி, அந்த பரீட்சைக்கும் அப்பால் ஒரு நேர்முக பரீட்சையிலே நாம் தோற்றி, அதற்கு அடுத்ததாக செயல்முறை பரீட்சையிலும் தோற்றித்தான் எங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் என்ன செய்கிற ஒரு லைசனை கையிலே இருக்கிறது. ஒன்றை நாம் எல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும், சட்டக்கோவைகளால் மாத்திரம் வீதி விபத்தை தடுக்க முடியாது. ஊரிலே உள்ள ஒரு நிர்வாகம் இருக்கும், ஊரிலே உள்ள சில விடயங்களை நல்ல முறையிலே எடுத்துச் செல்வதற்கு நிர்வாகம்தான் ஊரை திருத்த வேண்டும் என்றல்ல, ஒவ்வொருவரும் திருந்தி வாழ வேண்டும். ஊரிலே ஒரு கொலித்திருக்கும், கல்லறுகளை குறைப்பதற்கு, அந்த ஊரை நல்ல முறையிலே எடுத்துச் செல்வதற்கு, அடாவடித்தனங்கள் வேறுனிவிடக் கூடாது, மக்கள் எல்லாம் நல்ல முறை இருக்க வேண்டும், பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று ஒரு பொலிஸ் இருக்கும். ஆனால் பொலிஸ் இல்லாத எத்தனையோ நல்ல ஊர்களை பார்க்கிறோம். நிர்வாகத்துடைய பெரிய அளவு செயற்பாடுகள் இல்லாத எத்தனையோ நல்ல முஸ்லிம் கிராமங்களை பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்டினுடைய சட்ட கோவை தான் எங்களை திருத்த வேண்டும் என்றல்ல, ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சாரதி அவருடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாதையில் நடக்கக்கூடிய ஒரு பாதசாரி அவருடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். பயணம் செல்லக்கூடிய ஒருவர் அவருடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணர்ந்து செய்யப்படுகின்ற போதுதான் வீதிபத்தை இல்லாமலாக்கலாம், அல்ல அந்த வீதிபத்தை குறைக்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு சமுதாயம் வீதி விபத்துகள்ல சிக்கிறாங்கண்டா, அதுல ஒரு சமுதாயம் எங்கடவங்களும் இருக்கிறாங்க என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. சென்ற திங்கக்கிழமை இரவு வேளையில நடக்கிற ஒரு மெச்ச பார்ப்பதற்காக வேண்டி சென்ற சாதாரணமாக ஏழை எழுதிய பிள்ளைகள் மோட் பைக்கிலே சென்றிருக்கிறார்கள். சென்ற அந்த பிள்ளைகள் கண்ணியமானவர்களே, இரா நடுநிசியிலே போகின்ற போது பாதை அவளுக்கு சரியாக விளங்கவில்லை, ஒரு குழியிலே போட்டு அந்த பைக் அப்படியே விழுகிறது. இன்னும் ஒரு வாகனம் பின்னால் வந்து அந்த அந்த மாணவனுடைய மேலால் ஏறி அந்த மாணவன் அந்த இடத்தில் இறக்கின்ற செய்தியை அசௌகரியமான ஒரு கவலையான செய்தியாக சென்ற திங்கக்கிழமை படித்தோம். அதுவும் சூரத்தில் அல்ல, குர்நாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளை 19 வயது, ஒரு முஸ்லிம் குடும்பம், அந்த தாய பார்க்கக்கூடிய அந்த பிள்ளைதான். திருமணம் முடிச்சு வாப்பா கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு போயிட்டாங்க. 5வது ஆண்டு சோயநிலையும் பாசாயினவங்க, ஓல வெள்ளையும் பாசாயின பிள்ளை, ஏழை வெள்ளையும் எழுதி பாசாகி நல்ல ரிசல்ட் எடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை என்ன நடந்திருக்கிறது கண்ணியமானவர்களே, கவன இனமான உள்ள வாகனம் செலுத்தியதான பின்னால இருந்து போன அந்த உயிரை நாங்க இழக்க வேண்டியிருக்கு. இப்படி எத்தனையோ உயிர்கள் ஒவ்வொரு நாளும் சுமாராக 5-6 உயிர்களை பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் வீதி விபத்துக்களால். அதனால் முதலாவதாக நான் ஆரம்பத்திலே ஒரு பயணத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு சாரதி எந்த முறையில் அவருடைய வாகனத்தை அவருடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு அடுத்ததாக ஒரு பாதசாரி பாதையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை குறுகிய ஒரு நேரத்துக்குள் சுருக்கமாக நினைவுபடுத்துகிறேன். இது விரிவான ஒரு தலைப்பு என்றாலும் குறுகிய ஒரு நேரத்துக்குள் முக்கியமான சில விடயங்களை தொட்டு செல்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணங்கள் என்று சொல்கின்ற போது வாழ்விலே தவிர்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்விலே ஏராளமான பகுதியை பயணங்களிலே கழித்திருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கிறோம் சுமாராக அரை மனுஷியான முக்கா மனுஷியான அந்த பயானுக்காக வேண்டி 3-4 மனுஷியானங்கள் பயணம் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். மீண்டும் 4-5 மனுஷியானங்கள் பயணம் செய்து செல்ல வேண்டும். சுமாராக 9 மனுஷியானங்கள் பயணம் செய்து 1 மனுஷியான நிகழ்ச்சிக்காக. இப்படித்தான் ஒவ்வொருடைய வாழ்வும் கலைந்து போகிறது. எனவே அன்பானவர்களே, பயணம் என்று சொல்கின்ற போது அந்த பயணத்தை சிறிய பயணம் பெரிய பயணம் என்று 2 பிரிப்பார்கள். உள்நாட்டு பயணம் வெளிநாட்டு பயணம் என்று பிரிப்பார்கள். பொதுவாக ஷரியத்துடைய பார்வையிலே பயணங்களை 2 பிரிப்பார்கள். 1 ஆகுமான பயணம், ஷரியத் அனுமதித்த பயணம், ஷரியத் சலுகைகளை வழங்கியிருக்கின்ற பயணம். இந்த பயணம் நன்மையான பயணம். இன்னும் ஒரு வகையான பயணம் இருக்கிறது, ஹராமான பயணம், கூடாத பயணம், ஷரியத்திலே எந்த சலுகையும் கொடுக்கப்படாத பயணம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகுமான பயணம் என்றால் என்ன? ஆகுமான பயணம் என்றால் ஹஜ் உம்ராவுக்கு வேண்டி பயணம் போறோம், ஆகுமான பயணம். தாராளமா ஹஜ் உம்ராவுக்கு வேண்டி பயணம் போகலாம். அந்த பயணங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை பின்னால சொல்றேன். அடுத்ததாக படிப்புக்கு வேண்டி பயணம் போகலாம். ஒரு பிள்ளை படிக்கணும், சவுதிக்கு போகணும், அல்லது ஜப்பானுக்கு போகணும், அல்லது லண்டனுக்கு போகணும், தாராளமாக வேண்டிய நாட்டுக்கு போய் படிக்கலாம். ஆனா அந்த சரியத்துடைய கல்வி, ஆனா கற்கக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியை கொண்டு துன்யாவை மாத்திரம் அடையக்கூடாது. அந்த கல்வியினூடாக ஆகுரத்தை நோக்கமாக வைத்துத்தான் கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியான கல்விக்கு எவ்வளவு தூரம் பயணம் போகலாம்? அந்த பயணம் முடியும் வரைக்கும், அதாவது சரியா சொன்ன முறையிலே பயணத்தை மேற்கொண்டால் அந்த பயணம் இபாதத்தாக மாறும். அடுத்ததாக வியாபாரத்துக்காக கடல் கடந்த நாடுகள் தரை மார்க்கமாக அல்லது கடல் மார்க்கமாக அல்லது வான்ரீதியாக எப்படியும் உங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். இதனால் ஆகுமான வியாபார நோக்கத்துக்காக ஒரு மனிதன் பொருள் தேட வேண்டும். கடலுக்குள்ளே போய் தேடலுமா? தேடுங்கள். அல்லது பறந்து போய் திரளுமா தேடுங்கள், தரை மார்க்கமாக போய் திரளுமா, தாராளமாக இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் சில வரையறைகளோடு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்காமல், பொய்கள் இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், மோசடி இல்லாமல், ஆகமான முறையிலே அந்த வியாபாரத்துக்காக வேண்டி, தொழில்துறவுக்காக வேண்டி அவர் தூர இடங்களுக்கு பயணம் போகலாம். அது அல்லாமல் உறவுகளை தரிசிப்பதற்காக, ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக பயணங்கள் போகலாம். சரியத்தில் அனுமதி இருக்கிறது. அதே போன்று சோதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக பயணம் என்ற அடிப்படையிலே, ட்ரிப் என்ற அடிப்படையிலே நாங்கள் பயணம் போகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரியத்தில் அதுக்கும் அனுமதி இருக்கிறது. இப்படி ஆகமான பயணங்கள் இதெல்லாம் இஸ்லாம் அனுமதித்த பயணங்கள். இந்த பயணங்களுக்கெல்லாம் இஸ்லாம் நிறையவே சலுகை கொடுத்திருக்கிறது. அவர்கள் தொழுகையை சுருக்கி சொல்லலாம், முப்படுத்தி சொல்லலாம், பிற்படுத்தி சொல்லலாம் என்று இஸ்லாம் நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கிறது. அதே போன்று நோம்புடைய காலத்திலே பயணம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த நோன்பை ஏனைய காலங்களை கலா செய்யும் அளவுக்கு இஸ்லாம் பயணத்துக்கு அந்த அளவு சலுகை வழங்கியிருக்கிறது. இதெல்லாம் ஆகமான பயணங்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற சலுகைகள். ஆகாத பயணம் என்றால் என்ன? ஆகாத பயணம் என்றால் ஒருவரை கொல்லுவதற்காக பயணம் போகிறார், பாவத்துக்காக வேண்டி பயணம் போகிறார், இன்னும் ஒருவரை நாசத்திலே போடுவதற்காக பயணம் போகிறார், சூன்யம் செய்வதற்காக பயணம் போகிறார், அல்லது மற்றவருக்கு கள்ளப்படம் செய்வதற்காக பயணம் போகிறார், அல்லது விபச்சாரம் செய்வதற்காக பயணம் போகிறார், அல்லது மதுபானம் குடிப்பதற்காக பயணம் போகிறார். இந்த பயணம் எல்லாம் ஹராமான பயணங்கள். இந்த பயணங்களை மௌத்து வந்து விட்டால் நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது கெட்ட மௌத்தாக இருக்கும், அது ஈமான் இல்லாத மௌத்தாக இருக்கும். ஒரு மனிதன் மதுபானம் மறந்து விட்டால், அந்த சூடு மங்குவத்து கடையில் அவனுடைய உயிர் கைப்பட்டு விட்டால் அவன் ஈமான் இல்லாமல் போகிறான் என்பதை ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, பயணத்திலே பாவம் செய்வது என்பது ஒரு பகுதி. பயணத்திலே சில வேளை பாவங்கள் முன்ன பின்ன நடக்கும், அது ஒரு பகுதி. சில மனிதர்கள் பயணம் செய்வதே பாவத்துக்காக, அந்த பயணம் முழுக்க முழுக்க ஹராத்து. சில வேளை பாவம் பயணங்கள்ல சில பாவங்கள் இடம்பெறும், அதுவும் பாவம்தான். ஆனால் சில மனிதர்களுடைய பயணமே பாவத்துக்காக, அந்த பயணம் முழுக்க ஹராம் தான். சிலருடைய பயணங்கள் பாவத்துக்காக 2 வருடம் 3 வருடம், அந்த வருடம் முழுக்க அவருக்கு பாவமாகத்தான் இருக்கும். எனவே அன்பானவர்களே, இஸ்லாம் ஒரு பயணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக காட்டி தருகிறது. அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் பயணத்தை ஆரம்பிக்க முன்னதாக, முதலாவதாக வீட்டை விட்டு வெளியேறதுக்கிடையிலே அவர் பிஸ்மில்லாஹி தவக்கல் தோ அலல்லா என்று அந்த துவாவோடு வீட்டை விட்டு வெளியாக அந்த மனிதன் குறையான துவாவை ஓதுவதற்கு முன்னதாக ஆரம்பத்திலே நல்ல தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்லவர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய பயணத்திலே என்னுடைய ஈமானை தூக்கி வீசக்கூடிய, என்னை பாவத்திலே தோறக்கூடிய இவர்களை நான் நண்பராக எடுத்துக் கொள்ளக் கூடாது, எனக்கு தோதுவானவர்களைத்தான் நான் நண்பராக எடுத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது நல்ல தோழமை எடுத்துக் கொள்ள வேண்டும். பயணத்திலே நல்லவர்கள் இருந்தால் தான் அந்த பயணத்திலே நன்மைகள் நடக்கும். பாவத்திலே அதாவது அந்த பயணத்திலே தொழக்கூடிய விருந்தாத்தான் தொழுகையிலே பேணுதலாக இருக்கும். அதே போன்று கண்ணியமானவர்களே, நல்லவர்களை பயணத்துக்கு நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், பாவ செய்யக்கூடியவங்களை, கூத்து போடக்கூடியவங்களை, பாட்டு படிக்கக்கூடியவங்களை, விபச்சாரம் செய்யக்கூடியவங்களை தான் பயணத்துக்கு இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான ஒரு செய்தி என்னண்டா, எங்கட சமுதாயத்திலும் சிலர் என்ன செய்யறாங்க, கலவன் சிப்புன்னு போறாங்க. எங்களுக்கு தனிமையில பயணம் போயலாது, எங்களுக்கு பெண்களும் வந்தாத்தா எங்கட பயணத்தை மேற்கொள்ளலாம் சொல்லி சிலவங்க சரத்து போடுவாங்க. அந்த சரத்து எங்கேயுமே கிடையாது, அது பாவமானது, அது பாவமான பாவமான பயணங்கள். எனவே பயணத்துல நல்லவர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இது முதலாவதாக பயணத்துடைய முக்கியமான குறிக்கோள்கள் ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக வீட்டை விட்டு வெளியாகி துவா ஓதுறது, அடுத்ததாக பிரயாண துவா ஓதுறதுக்கு முன்னதாக இந்த பயணத்தை நல்லவர்களிடத்தில் சொல்லி அவருடைய துவாவோடு புறப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பயணம் போற வாப்பா அம்மாக்கு தெரியா, எத்தனையோ கணவன்மாரு பயணம் போற மனைவிக்கு தெரியா, எத்தனையோ பிள்ளைகள் பயணம் போற பாடசாலைகளுக்கு இருக்கிற பிள்ளைகளும் தான் படிக்க போறன்னு சொல்லி பாடசாலை ஆசிரியர்களுக்கு தெரியாம வெளியில போய் நிறைய இடங்கள்ல சில சில வேலைகளில் ஈடுபட்டு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்ததுக்கு பின்னாலதான் தெரியும். எனவே கண்ணியமானவர்களே, சரிய சொல்லி தருகிறது பயணம் சொல்றதுக்கு முன்னால நல்லவங்களுக்கு சொல்லி அவங்கள துவாவோடு போங்க. பயணியுடைய துவாவை பொதுவாக பொதுவாகவே அல்லாஹ் மறுக்க மாட்டான். ஒரு பயணி துவா கேட்டா நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அதே போல ஒரு பயணி இன்னத்த பயணத்தை சொல்லிட்டு போனா அவர் பி அமானில்லா அல்லாட பாதுகாப்போட போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாரே, அதே போல அவர் துவாவில் இருப்பார். அந்த பயணி முடிச்சிட்டு வரும் வரைக்கும் துவாவோட இருப்பார். அதனால பயணத்தை நல்லவங்கள்ட்ட சொல்லி பயண துவாவை ஓதி நாங்க பயணத்தை கிளம்புறது. அதே போன்று பயணத்தை கிளம்பினத்தோட கண்ணியமானவர்களே, பயணத்தை ஆரம்பித்ததோட ஒரு சதக்காவோட கண்டிப்பா கொடுத்துக்கொள்ளோம். சதக்கா இருக்குதே மிகப்பெரிய ஒரு இபாதா. நாங்க குர்ஆன் ஓதுறோம், அது ஒரு பெரிய இபாதத். சொல்லுகிறோம், பெரிய ஒரு இபாதத். அதே போல மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் சதக்கா என்ற இபாதத். இன்றைக்கு நாங்க போனு போடுற கார்டு ரீசார்ஜ், அந்த போனுக்கு போடுற கார்டு அளவு கூட நாங்க சதக்கா கொடுக்கறோம். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. நாங்க ஒரு பஸ் கொடுக்கிற கணக்கு கூட எங்க வாழ்க்கையில சதக்காக்கு கொடுக்கறது. நீங்க கொஞ்சம் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு நோட் புக் எடுத்து மார்க் பண்ணி வாங்க. ஒவ்வொரு மாதமும் நான் பஸ் கட்டணம் எவ்வளவு கொடுக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் என் பைக்கு எவ்வளவு பெட்ரோல் அடிக்கிறேன், ஒவ்வொரு மாதம் என் காருக்கு எவ்வளவு பெட்ரோல் அடிக்கிறேன், என் வாகனத்துக்கு எவ்வளவு டீசல் அடிக்கிறேன் மார்க் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் என் போனுக்கு நார்மல் கோல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நான் போடுறேன், நெட்டுக்கு எவ்வளவு போடுறேன், மாதம் பில் எவ்வளவு கட்டுறேன், மாதம் நான் பாவிக்கிற கரண்ட் இதுக்கு எவ்வளவு பில் கட்டுறேன், ஒவ்வொன்றையும் குறிச்சிட்டு வாங்க. கண்ணியமானவர்களே, கொடுக்கிற சதக்காவையும் குறிச்சிட்டு வாங்க. உங்களோட சதக்கா கீழே தான் இருக்கு. விதி விளக்கா சிலங்க குழப்பாங்க, ஆனா நிறைய பேர் சதக்காவுடைய அமல் இல்லை. கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, சதக்கா ஒன்றை கொடுத்துருப்போம். வீட்டுல வாப்பா அம்மா இருக்காங்களா, ஏற்றமா நாங்க வாப்பா அம்மாக்கு ஒரு சதக்காவை கொடுத்துருப்போம். அப்படி இல்லையா, பள்ளியில ஒரு அதிரசம் வைக்கிறாங்களா, அல்லது உங்க கடை பள்ளிகள்ல கடமை செய்யக்கூடியவங்க வைக்கிறாங்களா, அல்லது நீங்க ஒரு தொழில இருக்கிறீங்க, உங்களோட கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு சதக்காவை கொடுத்துட்டு போங்க, அல்லது உங்களோட பள்ளியில உண்டியல் ஒரு சதக்காவை போட்டுட்டு போங்க. அவரு மலக்கு துவா செய்யறா, அல்லாஹுமா கி முன்பிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யாரெல்லாம் செலவழிச்சாங்களோ அவங்களுக்கு பிரதி உபகாரத்தை கொடு. ஒரு பிள்ளை என்ன செய்யுது, சதக்காவோட கொடுத்துட்டு படிப்புக்காக வேண்டி போகுது, மலக்கு துவா செய்யறா, இந்த படிப்புல நீ வரக்கத்தை கொடு, இந்த படிப்புல நீ விளக்கத்தை கொடு, மலக்குரிய துவா. பிசினஸுக்கு போற ஒருவர் சதக்கா கொடுத்துட்டு பிசினஸுக்கு போறாரே, மலக்கு துவா செய்யறார், மலக்கு துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறார், யா அல்லாஹ் இந்த மனிதருக்கு செய்யக்கூடிய வியாபாரத்துல வரக்கத்தை கொடு, தேடக்கூடிய ரிசுக்கில அபிவிருத்திய கொடு, இந்த ரிசுக்கை கொண்டு அல்லாவை சந்தோஷப்படுத்த வை, மலக்கூடிய துவா. கண்ணியமானவர்களே, அதே போன்று உறவுகளை தரிசிக்க போறோம், நோயாளிகளை பார்க்க போறோம், சதக்கா கொடுத்துட்டு போனா எங்களுக்கும் பாதுகாப்பு பயணத்துல, நோயாளி பிஸ்டிப்பா. கண்ணியமான அல்லாஹுவே நல்லடியார்களே, எனவே சதக்கா ஏந்த அளவு சதக்கா கொடுங்க. இந்த உலகத்துல அடியாறுகளால கைவிடப்பட்ட நோய்க்கும் அல்லாஹ் ஷிஃபாவை சதக்காவில வச்சிருக்கிறான். மனிதன் சக்கராத்துல கேட்கக்கூடிய ஒரு அவகாசம், மனிதன் கேட்பான், என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பு, இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன், மத்தவங்கட கண்ணீரை தொடச்சிட்டு வாரேன், என் வீட்டு கதவு எத்தனையோ பேர் தட்டினாங்க, என்னுடைய கடையை வந்து எத்தனையோ பேர் தட்டினாங்க, இந்த கதைய சொல்லப்பட இல்லை, எத்தனையோ பேர் நோம்பு காலங்கள அதியா கேட்டாங்க, நான் கொடுக்க இல்ல. கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் அந்த சதக்கா கொடுக்கிற அளவை விட கூடுதலாக கூடுதலாக எங்களை கையால நோய்க்கு செலவழிக்க வைப்பான். எங்கட பொருளாதாரத்தை பாதுகாக்க அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய இன்சூரன்ஸ் சதக்காவும் ஜக்காத்து தான். அதுக்கு நிகரானவர் ஒண்ணுமே கிடையாது. ஜக்காத்து விதியாக கூடிய பொருளாக இருந்தா, எங்கட பொருளாதாரத்துல ஜக்காத்து விதியாகுமா இருந்தா, ஜக்காத்தை கொடுத்து பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளும். ஜக்காத்து விதியாக அளவுக்கு பொருளாதாரம் குறைவாக இருந்துச்சா, சதக்கா கொடுத்து பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க சமூகத்துல எத்தனையோ தனவந்தர்களை பார்க்கிறோம், ஆனா அந்த தனவந்தர்கள் வியாபாரத்துல கொடி கட்டி பறந்தாங்க, பெரிய பிசினஸ் முழு ஊரும் அவற்றை தான் வேலை, ஆனா சதக்கா கொடுக்க இல்ல, ஜக்காத்து கொடுக்க இல்ல, வாப்பா உமா மிகவும் கொடி கட்டி பறந்தவங்க, ஆனா பிள்ளைய பார்த்தா அந்த தொழிலுடைய பாக்கியம் கிடைக்கல, அந்த பிசினஸ் உடைய பாக்கியம் பிள்ளைக்கு கிடைக்கல. ஏண்டா வாப்பா ஜக்காத்து சதக்கா கொடுத்து பொருளாதாரத்தை பாதுகாக்கல. அதனால எதை சொல்ல வருகிறேன்டா, சதக்கா இருக்குதே, சதக்கா மிகப்பெரிய ஒரு பாதகம். பயணங்கள்ல மலக்கு எங்களுக்கு துவா செஞ்சு கொண்டே இருப்பார், சதக்கா கொடுப்பதனால அல்லாவுடைய கோபம் எங்களுக்கு வராது, அல்லாஹ் எங்களை கோப பார்வை கொண்டு பார்க்க மாட்டான், கெட்ட மவுத்து வராது பயணங்கள்ல. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆபத்தான மவுத்து, எங்கட முஸ்லீம் பிள்ளைகளும் எத்தனையோ பேர் தியேட்டருக்கு மவுத்தானவங்க இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஊர்களை சொல்ல வைக்கப்படுகிறேன், எங்கட சமுதாயம் தியேட்டருக்குள்ள போய் மவுத்தாகிறாங்க, சிலர் பயணம் போய் பியர்களை அந்த அறாமானவைகளை உள்ளெடுத்து குடிச்சிட்டு குளத்துல பாயிறாங்க, அல்லது வேற வேற நீர் தாங்கி போன்றவங்கள பாயிறாங்க. எலும்பி கொள்ளையிலா என்ன செய்யறாங்க, உயிர் பிரியுது. அதுக்கு பின்னால ஊண்டி வைத்த நெசுக்கி பார்த்தா வாயால வருகுது அந்த பியர். எங்கட சமுதாயம் நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எல்லாரும் அல்ல, ஒரு சில பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகள் எங்கட முழு சமுதாயத்துக்கும் இழுக்கா இருக்கு. அதனால கண்ணியமான அல்லாஹ் நல்லார்களே, நான் குறைய சொல்ல இல்ல, எங்களை சமுதாயம் எப்பவும் குறையில இருக்கக்கூடாது, நாங்க திருத்திக் கொள்ளணும். அதனால பயணங்கள்ல சதக்கா ஒண்ண கொடுத்தது பயணத்தை மேற்கொள்றது சதக்கால மிகப்பெரிய பாதுகாப்பு. அடுத்ததாக எங்க பயணம் போனாலும் அல்லாஹுடைய பயத்த உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார், இன்னி உரீது அன் உஸாஃபிர ஃபஅவ்சினி, நான் பயணம் போறேன், எனக்கு நீங்க நசிஹத்து பண்ணுங்க, பயம் பண்ணுங்க, நான் ஒரு ட்ரிப் போறேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அளவுல பயம் பண்ணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த உமர் கொஞ்சம்தான் பயம் கேட்டாங்க, பெரிய அளவுல அமல் செஞ்சாங்க. கொஞ்சம்தான் பயம், பெரிய அளவுல அமல் செய்தாங்க. கொஞ்சம்தான் பயம், பெரிய அளவுல பேணுதல். விவாதம் பயான், வாட்ஸ்அப் வைபர் எல்லாத்துலயும் பயான். ஆனா மாற்றம் என்ன நடந்திருக்குது, பேஸ்புக்ல போய் என்ன நன்மையா செய்யறாங்க, செஞ்ச நன்மையெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. முந்தைய ஒரு காலம் பலாய் கழுகிறதுக்கு மற்றவங்க பேச்சு பேசுறதுக்கு பக்கத்துல உள்ளவர் எங்களை வீட்டுக்கு வரணும், இல்லாட்டி நாங்க அடுத்த வீட்டுக்கு போகணும். இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இல்லையோட இன்னைக்கு இரவுல தூங்கி கொண்டு ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் மற்றவங்க பலாய் போன. கனிமான அல்லாஹுவை நல்லடியார்களே, எனவே எதை சொல்ல வருகிறேன்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்தவங்க கொஞ்சம் பயான கேட்டாங்க, அதிகமாக அமல் செய்தான், அதிகமாக பேணிதை காட்டினான். இன்றைய உம்மத் அதிகமாக பயான் கேட்கிறாங்க, மாற்றம் குறைவு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார்கள், அலைக பி தக்வல்லாஹ், போற இடங்கள் அல்லாஹ் பயத்தை உள்ளத்தில் எடுத்துக்கோ, பயத்தை உள்ளத்தில் எடுத்துக்கோ. எங்க போனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், உன்னுடைய பார்வை தக்வா, அல்லாஹ் பொருந்தக்கூடிய பார்வையா, உன்னுடைய கேள்வி அல்லாஹ் பொருந்தக்கூடிய கேள்வியா, உன்னுடைய பிடி அல்லாஹ் பிடி பொருந்தக்கூடிய பிடியா, நீ சிந்திக்கக்கூடிய சிந்தனை. கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றும் அல்லாஹ் பொருந்தக்கூடியவனா என்பதை நாங்க யோசிக்கணும். எனவே பயணத்துல தக்வா என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், வதஸவ்வதூ ஃபைன் கைரஸ் ஸாதி தக்வா, நீங்க பயணம் போறதுக்கு தேவைப்பட்ட கட்டு சாதனம் எடுத்துக்கொள்ளு. ஆனா உங்கள்ட்ட மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டு சாதனம் தான் தக்வா. தக்வா இல்லாம படிக்க போனாலும் வேலை இல்லை, தக்வா இல்லாம ஹஜ் உம்ராக்கு போனாலும் அந்த இபாதத்துல வேலை இல்லை, தக்வா இல்லாம இறையச்சம் இல்லாம வியாபாரத்துக்கு போனாலும் வேலை இல்லை, இறையச்சம் இல்லாம ஒரு நோயாளியை பார்க்க போனாலும் பெருமைக்கு போனாலும் அதுல நன்மை இல்லை. எனவே இறையச்சம் உள்ளத்துல இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, பயணங்கள்ல இறையச்சத்தை உள்ளத்துல எடுத்துக் கொள்ளுங்க. அடுத்த விஷயம், கண்ணியமான அல்லாஹுவை நல்லடியார்களே, பயணங்கள்ல குறிப்பாக எல்லா இபாதத்திலையும் கவனம் செலுத்தலும். அதுல மிக முக்கியமாக குறிப்பாக தொழுகையிலே பேடுதல் காட்ட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை இருக்குதே அருவறுப்பானவைகளையும் வெறுக்கத்தக்க செயல்களை விட்டு உங்களை பாதுகாக்கிறது. யாரெல்லாம் தொழுகையில பேரிதல் காட்டையிலேயோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அருவறுப்பானவைகள் வெறுக்கத்தக்கவைகள் இடம்பெறும். யாரெல்லாம் பயணங்கள்ல தொழுகையில பேரிதலாக இல்லையோ அந்த பயணங்கள்ல பாவம் நடக்கும். அந்த பாவம் கண்ணால நடக்கலாம், அல்லது காதால நடக்கலாம், அல்லது வேறு வேறு வகையில நடக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, பயணம் போறவங்க முக்கியமாக தொழுகையில பேரிதல் காட்டுங்க. தொழுகையில பேரிதல் காட்ட இல்லையா அந்த பயணங்கள் அருவறுப்பானவைகள் நடக்கும், அல்லாஹ் விரும்பாதவைகள் நடக்கும். பாதுகாக்க வேண்டும். அதே போன்று பயணத்துல கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு ஒழுக்கம் தான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள். புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்காது, நாங்க பயணம் போனா பெரிய அதாவது உயரமான மலை போன்ற இடங்களுக்கு நாங்க ஏறினா தக்பீர் சொல்வோம், அல்லாஹு அக்பர் சொல்லுவோம், தக்பீர் சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, நோரியா பயணம் போறோம்னா நிறைய கண்டாம்படும், நிறைய மலைப்பகுதி அமுடும், வேற வேண்டிய நிலைமையப்படும். எங்கட வாகனம் வேறிட்டா, அல்லது நாங்க கொஞ்சம் நடந்து போயிட்டோமா, நாங்க எங்களை மார்க்கம் சுற்ற பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு பெற்று இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு உடம்புல சக்தி இருக்குன்னு சொல்லி நாங்க எங்களை பெருசா பேசுங்க. அல்லாஹ் சொல்றா நீங்க அப்படி சொல்லவானா? நீங்க சொல்ல வேண்டியது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன், உங்களோட வாகனம் மிகப்பெரிய கந்தை ஏறலாம், உங்களோட வாகனம் பெருசல்ல, நீங்க எவ்வளவு பெரிய கந்தையை சொத்தலாம், நீங்க பெருசல்ல, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லுங்க என்ற செய்தியை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எங்களை வாகனம் நூறலியா இன்னும் பெரிய பெரிய கந்தையெல்லாம் ஏறி இறங்கி இருக்குது, நீங்க பயப்படாம எடுத்துட்டு போகலாம் சொல்லி கேரண்டி பண்ணி கொடுப்பான். அதெல்லாம் கேரண்டி அல்ல. கண்ணியமான அல்லாஹுவே நல்லடியார்களே, அல்லாஹுடைய திருப்தியை கொண்டுதான் எல்லாம் இடம்பெற வேண்டும். அல்லாஹ் எங்களை என்ன விடயத்தை செய்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு சந்தோஷப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்க கந்தையில் இங்கு இறங்கினா சுபஹானல்லாஹ், பள்ளத்தாக்குகள்ல பனிஞ்ச பகுதிகள் இறங்கினா சுபஹானல்லாஹ், நீ தூய்மையானயா அல்லாஹ், எவ்வளவு பெரிய கந்தையில ஏசி எங்களை இறக்கி இருக்கிறார். நாளைய மறுமையில ஏறின அந்த பகுதிகளும் இறங்கின அந்த கந்தை குழி போன்ற பகுதிகளும் அல்லாஹ் இடத்துல சாட்சி. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நாளைய மறுமை நாள்ல அல்லாஹ்வோட படைப்பு தான் இதெல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நெருப்புல போடுற போது அல்லாஹ் நெருப்புல சொல்லவனா, நீ பத்தவானா, நீ பத்தவானா, மலக்குமார் மூலமாக சொல்ல இல்ல, அல்லாஹ் நேரடியா நெருப்போடு பேசணும். அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் கேதோடையும் பேசலாம். அதனால் அல்லாஹ் சொல்ல, நெருப்பே நீ சாந்திய கொடு. அதே போல அல்லாஹ்வுடைய படைப்பு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம். இந்த பூமி சாதாரணமான பூமி அல்ல. இதுக்கு முன்னால வாழ்ந்த எவ்வளவு சமுதாயம் அநியாயம் செய்தார்கள், அந்த அநியாயம் செய்த மனிதர்களை பிடித்து கொண்ட எல்லா தண்டனைகளையும் அனுபவித்த பூமியில் தான் நாமும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியினாலே மறுமையினாலே எல்லாவுக்கு முன்னால் வந்து பேசும். நாங்க சிசிடி கேமராவை காலையில ஓன் பண்ணிட்டு நைட்டுக்கு போயிட்டு 9 மணிக்கு ஓன் பண்ணி பார்த்தா, காலிலிருந்து அஞ்சு வரைக்கும் நடந்தது எல்லாம், நான் கொஞ்சம் டொய்லெட்டுக்கு போனாலும் அந்த இடையில என்ன நடந்தது தெரியாதுங்க பாக்கல. அதனால நாளைய மறுமை நாள்ல இந்த மாதிரி கேமரா இல்ல, எங்கட கேமரா வேலைனால ஒரு மாசம் அதோட அழிச்சோனும், அதுக்கப்புறம் புதுசு தேவாகும். ஆனா அல்லாட பூமி அண்டைக்கு வாழ்ந்த சமுதாயம் எவ்வளவு தண்டனைகளால் அணிஞ்சு போனாங்க, அல்லாவுடைய சோதனைகளால இன்றும் சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் வாழுவாங்க. எல்லாரும் செஞ்ச செயல்களை இந்த பூமி அல்லாவுக்கு முன்னால பேசும். அல்லாவுடைய பூமி அல்லவா இந்த பூமி சொல்லும், நாங்க நூறலியா பூமிக்கு போய் ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா, நூறலியா பூமி அல்லாட்ட சொல்லும், இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாவத்தை செஞ்சான், இந்த இடத்துக்கு வந்து இப்படி அநியாயம் செஞ்சான்னு சொல்லி அந்த பூமி அல்லாஹ் இடத்துல பேசும். எனவே நாங்க எந்த இடங்கள்ல ஏறி இறங்கினோமோ அந்த இடங்கள்ல தக்பீர் தக்பீர் சொன்னா அந்த பூமி எல்லாம் நாளைய மறுமையில் அல்லாஹ் இடத்துல சொல்லும், சொல்லுகின்ற போது நிச்சயமா எங்களை பயணங்கள் எல்லாம் நன்மைகளால் நினைந்து வரும். எனவே கண்ணியமானவர்களே, பயணங்கள் இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பயணங்கள்ல பொதுவான இடங்கள்ல ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாரும் தனியான வாகனங்கள்ல பயணம் சொல்ற இல்ல, பொதுவாக பொதுவான வாகனங்கள்ல எல்லாரும் பயணம் செய்யறோம். பயணம் செய்கின்ற போது, போன் பேசுகின்ற போது மக்கத்துல உள்ளவங்களுக்கு டேஞ்சர் இல்லாம, அதே போன்று பயணங்கள்ல அதாவது மற்றவங்களுடைய மேலுகள்ல ஏதாவது ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வகையில தூங்குறது, அல்லது மற்றவங்களுக்கு இடையூறாக நாங்கள் இறங்கும் போது அடித்து கொண்டு இறங்குறது, இப்படியான வேலைகள்ல நாங்க பொதுவான பயணங்கள்ல யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, குறிப்பாக சாரதிகள், சாரதிகளுக்கு பேசுவதற்கு நேரம் போது அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். பொதுவாக இன்றைய போக்குவரத்து சபை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், வீதி விபத்துகள்ல கூடுதலாக சிக்கக்கூடியவங்க திருவீல் ஓட்டுநர்களும் மோட்டார் பைக் ஓட்டுநர்களும். நாங்க எல்லாரும் 150% நிச்சயமாக இந்த ஹொத்துபாவில பிரயோஜனம் அடைவீங்க. 150% உங்களுக்கு இந்த ஹொத்துபாவில நிச்சயமாக அது சம்பந்தப்பட்டவங்க இருப்பீங்க. அதனால கண்ணியமானவர்களே, அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, திருவீல் ஓட்டுநர்களும் மோட்டார் பைக் ஓட்டுநர்களும் நாட்டினுடைய போக்குவரத்து சபையினுடைய சட்டத்தை மதிப்பதில்லை. இதனால் தான் அவர்கள் அதிகமாக விபத்திலே சிக்குண்டார்கள் என்பதை அண்மையிலே ஒரு போக்குவரத்து சபை வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்த காரணமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய திருவில் ஓட்டுநர்களே இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் பிஸ்மில்லா தவக்கல் தொழல்லா மாசா அல்லா ஸ்டிக்கர் அடிச்சிருப்போம், அடிப்படையில் அது தவறே கிடையாது. ஆனா அந்த ஸ்டிக்கருக்கும் எங்களுக்கும் இடையில தொடர்பு இருக்குதா? ஸ்டிக்கர் அடிச்சு நாங்க என்ன செய்யறது? பாட்டு கேட்கறது. ஸ்டிக்கர் அடிச்சு நாங்க அந்நிய பெண்களோட பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டிக்கர் அடிச்சு கொண்டு என்ன செய்யறது? குறைவான பணத்தை கேட்டு இறக்கினதுக்கு பின்னால கூடுதலாக பணத்தை கேட்கறது. அதனால நாங்க என்ன செய்யறது? இஸ்லாத்தை கேவலப்படுத்துறோம். இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் எப்படி பார்க்கப்படுகிறாங்க? தனி மனிதராக அல்ல, சமூகமாக பார்க்கப்படுகிறாரு. நான் ஒரு தவறை செஞ்சா அது இஸ்லாத்தே செஞ்ச ஒரு தவறாகத்தான் சமூகம் பார்க்கிறான். நான் ஒரு நலவை செஞ்சா இந்த இஸ்லாமே செஞ்ச ஒரு நலவா? ஒரு அப்துல்லா வாகனம் ஓட்டிட்டு போற போற நல்ல முறையில வாகனத்தை ஓட்டு போறாரு, நல்ல முறையில கணக்கெடுக்கிறாரு, மிச்சம் கூட்டி எடுக்கலன்னு சொன்னா அந்த அப்துல்லா செய்யக்கூடிய நல்ல செயலால இந்த முஸ்லீம் உம்மத்துக்கே நலவாக இருக்கு. அதே போல அப்துல்லா ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சா எல்லாருக்கும் இந்த அவர் இருக்கின்ற மார்க்கத்துக்கும் சேர்ந்து அது கருதியா இருக்கு. எனவே கண்ணியமானவர்கள், திருவில் ஓட்டினர்கள் அந்த விஷயத்திலே மிகவும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த விஷயம், சாரதிகள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தொட்டு செல்கின்றேன். பயணங்களின் போது தூங்கக்கூடாது. ஒரு பயணிகள் போவதற்கு ஒரு சாரதியை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு சாரதி நினைக்க வேண்டும் அமானுஷத்தை அல்லாஹ் எடுத்து ஒப்படைத்திருக்கிறார். இன்னைக்கு ஊர்ல எவ்வளவு சாரதிகள், எவ்வளவு வாகனங்கள் இருக்கின்ற போது என்னை இவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே என்னை போட்டிருக்கிறான். எனவே இது ஒரு அமானிதம் என்று அவர் யோசிக்க வேண்டும். ஒரு திருவில் ஓட்டுநராக இருந்தால் நான் 3-4 உயிர்களை சுமந்து செல்கிறேன். ஒரு வேன் ஓட்டுநராக இருந்தால் நான் 20-15 பேரை சுமந்து செல்கிறேன். ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் நான் 100-150 பேரை ஏற்றி செல்கிறேன். ஒரு ஆபத்து வந்துவிட்டால் அது சாதாரணமான ஒரு ஆபத்து அல்ல. என்னை பற்றி அல்லாஹ்விடத்திலே பதி சொல்வதற்கு நாம் பயப்படுகின்ற போது, ஏனியவர்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு சாரதிகளும் உள்ளத்திலே ஆழமாக யோசிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்குது? மக்கள் நம்பி அமானிதம் ஒன்று ஒப்படைத்ததுக்கு பின்னால பயணிகளுடைய பொருட்களை சில வேளை சாரதி மூலமாகவே கலவரப்படுவது பார்க்கும். அமானிதமாக நம்பி போன பயணிகள் அந்த சாரதியால கற்பழிக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்பின மக்கள் அந்த நம்பின மக்களுக்கு மோசடி செய்கிறார். எனவே கண்ணியமானவர்கள், ஒரு சாரதி அந்த விஷயத்தை கண்டிப்பாக பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய வீதி பத்துக்களில் யாரும் மாட்டிக்கொள்ளாமல், முட்டிக்கொள்ளாமல், யாரும் விபத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு வீதி விபத்து கூடியிருக்கு. ஆரம்ப காலங்கள்ல இதுக்கென்று தனியான வைத்தியசாலை இருக்கவில்லை. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு பகுதி ஒதுக்கி இருந்தாங்க. இன்றைக்கு அதுக்குன்னு டாக்டர் மாறி, அதுக்குன்னு தனியான ஹாஸ்பிட்டல் கூடி, அதுக்குன்னு தனியான ஊழியர் கூடி, அந்த அளவுக்கு வீதி விபத்து கூடி கொண்டிருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, எனவே பயணங்கள்ல அந்த சாரதிகள் நிதானமாக பயணத்தை மேற்கொள்ளணும். நாங்க போற பயணத்துல யாராவது ஒருவர் எங்களை விபத்தால இறந்துட்டார், முட்டி இறந்துட்டார் என்றா, குர்ஆன் சொல்லுது அந்த மனிதர் ஒருவரை கொல்லவில்லை, அவர் மனிதர்கள் எல்லாரையும் கொள்ளத போல. உதாரணமாக உங்களுடைய வீதி விபத்தால ஒரு தனவந்தர் இறக்குறாரு வச்சுக்கொள்வோம். அந்த தனவந்தருக்கு பின்னால எத்தனை மதரசாக்களுடைய வாழ்க்கை, எத்தனை பள்ளிகளுக்கு உதவி, எத்தனை எத்தீம்களுக்கு உதவி, எத்தனை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி, எல்லாமே தடைப்பட்டு விடும் ஒரு விபத்தால. உங்களோட வீதி விபத்தால ஒரு ஆலிம் இறக்குறார் என்று வச்சுக்கொண்டா, அந்த ஆலிமால எத்தனை பிள்ளைகள் பிரயோஜனம் பெறுகிறான்?
எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய வீதி விபத்துக்களால அதே போல பயணம் செய்கின்ற போது வீதி விபத்துக்கள் ஏற்பட்டு அப்படியான ஆபத்துக்கள் ஏற்படாமல் அவரத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. அடுத்ததாக தூங்கி கொண்டு பயணம் வாகனம் செலுத்தக்கூடாது. தூக்கம் வருகிறதா கொஞ்சம் வாகனத்தை நிப்பாட்டி தூங்கி எலுமினத்துக்கு பின்னால வாகனத்தை செலுத்துங்க. முடியுமாக இருந்தா உதவி சாரதி ஒரு உதவி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பயணங்கள் போகின்ற போது ரேடியோ கேட்ட நிலைமையில பயணம் போகாது. நீங்க பயான் தான் கேட்பேங்க, கராத் தான் கேட்பேங்க, ஆகுமான தான் கேட்பேங்க. ஆனா சில வேலை உங்களோட சிந்தனையாது மாற்றிடும். நீங்க கராத்தை கேட்டுக்கொண்டு போவீங்க, கராத் இனிமையான கராத், சில கிராத்துகள் அதில் தொழிச்சா 10 நிமிஷம் தொழிச்சா அதுல இன்னும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தொழிக்க மாட்டாரு ஆண்டிரா. அதே போல சில வேலை சில கிராத்துகளை கேட்கின்ற போது எங்களையே நாங்க மறந்துடுவோம், மறந்து வாகனத்தை கொண்டு எங்கேயாலும் கொண்டு விட்டுருவோம். அதனால அந்த வாகனம் செலுத்தும் போது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நரகத்தை ஒரு பயான் கொள்வோம். அந்த பயான் நரகத்தை பற்றி இருக்குன்னு வச்சுக்கொண்டா, நரகத்தை பத்தி சொல்லப்படுகிற ஒரு பயான், நரகத்துடைய அகோரமான அந்த காட்சிகள், நரகத்துல கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளை சொல்லப்படுகின்ற போது என்ன செய்யறோம் கண்ணியமானவர்களே? நாங்க சில வேலை எங்களையும் மறந்து வாகனம் சில வேலை பத்து வச்சுக்கிறோம். எனவே அதையும் கண்டிப்பாக பேணிக்கொள்ளுங்க. அதே போன்று வாகனம் செலுத்துகின்ற போது வேற வேற யோசனைகளை தலையில் எடுத்துட்டு வாகனத்தை செலுத்தாதீங்க. நிதானமாக ஒரே சிந்தனையோடு வாகனத்தை செலுத்தி நல்ல பயணிகள் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதமானவர்கள் அவர்கள் நல்ல முறையில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நல்ல முறையில் அந்த பயணங்களை மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த பயணத்தினூடாக எங்கட மீசானுக்கு நன்மையை கொண்டு வருவான். அடுத்ததாக இன்னும் சில முக்கியமான விடயம், பாதசாரிகள் பாதையில் நடந்து கொள்ளக்கூடிய முறையும் சுருக்கமாக சொல்கின்றேன். கண்ணியமான பாதசாரிகளே, கண்ணியமான பயணம் செல்லக்கூடியவர்களே, எல்லாத்தையும் வினயமாக கேட்டுக்கொண்டேன். எல்லா பயணம் செய்கின்ற போதும் பாதைகள்ல எல்லா இடங்களாலையும் பாதை விட்டு பாதை மாறாதீங்க. பாதையை விட்டு பாதை மாறுவது ஒதுக்கப்பட்ட இடத்தால மாறிக்கொள்ளும். அதே போன்று பயணங்களில் போதும், அதே போல எங்களுடைய வீடு ஒரு பாதைக்கு பக்கத்துல இருக்குதுண்டா, பாதையில விளையாடுவதை முற்றாக தவிர்த்து கொள்ளும். அதே போன்று பாதை விட்டு பாதையை மாறும் போது நாங்க பக்கத்துல உள்ளவங்க இருந்து அவங்களோட பேசிக்கொண்டு பாதை விட்டு பாதை மாறுவதை கதைச்சு கொண்டு இதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. போன் கதச்ச நிலைமையிலும் பாதை விட்டு பாதை மாறுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போன்று செய்கின்ற பாதைகள் செஞ்சு கொண்டிருக்கின்ற பாதைகளாக இருந்தா அந்த பாதைகளை பயணம் செய்வது தடை இந்த ஆரம்பத்துல போட்டிருந்தா நாங்க அந்த தடையை கொஞ்சம் முன்னு காட்டிட்டு நாங்க போறது. இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல ரயில்வே கடவை போட்டிருக்க போக கூடாதுன்னு சொல்லி நாங்க அவசரப்பட்டு ரயில் வரையிலேயே நாங்க போவோம்னு சொல்லி போறது, அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பயணம் செல்கின்ற போது சாரதிகள் குறிப்பாக சுருக்கமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொண்டேன், பாதுகாப்பான வாகனத்தை செலுத்துங்க, பாதுகாப்பான தெருக்கல்ல வாகனத்தை செலுத்துங்க, பாதுகாப்பான முறையில வாகனத்தை செலுத்துங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாதுகாப்புல பயணத்தை தருவான். எதுக்கும் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு விட்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு நிமிட அவசரம் பல உயிர்களை கொள்ள வைக்கும், ஒரு நிமிட தாமனம் பல உயிர்களை பாதுகாக்கும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை பயணத்தை பற்றி சுருக்கமாக ஞாபகப்படுத்தினேன். எதிர்வரக்கூடிய காலங்கள் எங்களை பயணங்கள் அமைகின்ற போது நன்மையான பயணங்களாக அந்த பயணங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்து விட்டால் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பயணங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய கூட்டத்திலும் அனைவரையும் கேட்டுக் கொள்வானாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் அந்த இடத்துல சாரதிகளாக பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய கடமைகளை நல்ல முறையில் செய்யக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாட்டில் நடக்கக்கூடிய வீடு விபத்திலே எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், நாட்டு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய வறுமையில எங்களுடைய நன்மையெல்லாம் மீதான கொண்டு வந்து சேர்த்துடுவாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தருமாட்டம் இல்லாம மொழிந்த நன்மை இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கத்து தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல எண்ணங்கள் அத்தனையும் கபூர் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வஹா ஸலதவானா அனில் ஹம்த்.